தென்றல் ஜனவரி 2011. சிரிக்க சிந்திக்க பகுதியில் வட்டாயிருப்பு சுந்தர் பாஸ்டனிலிருந்து எழுதியுள்ளது. முகத்தில் முகம் பார்க்கலாம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். ரொம்ப வருஷமாகவே ஆப்பிள் நிறுவன தயாரிப்புகள் மேல் எனக்கு தீராத காதல். மதுரை தியாகராஜன் மேலாண்மை கல்லூரியில் படிக்கும் போது பேராசிரியர் படிக்க சிபாரிசு செய்த புத்தகங்களில் ஒன்று ஜான் ஸ்கல்லியின் பெப்சி டு ஆப்பிள். அப்போது நான் பெப்சி நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததாலும் சுஜாதா தன் கட்டுரைகளில் குறிப்பிட்டிருந்த மேக்கின்டாஷ் என்ற அந்த அபார வஸ்துவின் பால் எழுந்த ஈர்ப்பினாலும் அப்புத்தகத்தை வாங்க தவித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் சென்னைக்கு சென்ற போது எழும்பூர் ரயில் நிலையத்தில் வாங்கி மதுரை சேர்வதற்குள் பாதி புத்தகத்தை படித்து முடித்திருந்தேன். பெப்சி என்ற அசுர நிறுவனத்திலிருந்து ஆப்பிள் என்ற அப்போதைய கைக்குழந்தை நிறுவனத்திற்கு ஜான் ஸ்கல்லி எப்படி அவரது ரசிகராக இருந்த ஆப்பிள் நிறுவனர் ஸ்டீவ் ஜாப்ஸால் கவர்ந்து இழுக்கப்பட்டார் என்ற விவரணைகளோடு 80களின் மத்தியில் மேக்கின்டாஷை எப்படி அமெரிக்காவின் சூப்பர் பவுல் தருணத்தில் சந்தைப்படுத்தினார்கள் என்ற விவரங்களும் அப்புத்தகத்தில் மகா சுவாரஸ்யமாக விவரிக்கப்பட்டிருந்தன. 90களின் இறுதியில் பெங்களூருக்கு குடிபெயர்ந்த போது அங்கே மேலாளரை தாஜா பண்ணி முதன்முறையாக ஒரு ஐமேக் ஒன்றை வாங்கி பெட்டியை பிரித்த போது அது ஸ்டீல்பர்கின் ஈட்டியில் வரும் தூரலோக பிராணியின் மண்டை மாதிரி பெரிய நீல கலர் முட்டை மாதிரி உள்ள அவயவங்களை காட்டிக்கொண்டு இருந்தது. எங்களது பிசிகளின் சிபியூக்கள் எல்லாம் பெரும்பாலும் தகர மேலாடை எழுந்து பே என்று பிரித்து போட்டே பாதி நேரம் இருக்கும். மெமரி அப்கிரேட் ஸ்லேவ் ஹார்ட் டிஸ்க் என்று எதையாவது ஆணி பிடுங்கிக் கொண்டு இருப்போம். பிரித்து போட்ட எந்திரன்சிட்டி ரோபோ மாதிரியே இருக்கும். திடீரென்று ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒன்றை பார்த்தால் எப்படி இருக்கும்? அதில் டெர்மினேட்டர் படம் எல்லாம் போட்டு அப்படி ஒரு துல்லியமான வீடியோவை எந்த கணினியிலும் பார்த்ததே இல்லை. கிராஷே ஆவாதாம்டா, வைரஸே கிடையாதாம். சிடிஆர்எல் பிளஸ் ஆல்டர் பிளஸ் டெலிட் பண்ணவே வேண்டாமாம், தொங்காதாம் என்று ஆளாளுக்கு கமெண்ட் அடித்து மொத்த ஆபீஸும் கண்கொட்டாமல் ஐமேக்கை வெறித்துக் கொண்டிருந்தது. புது வேலைக்காக வெளிநாடு போகும்போது ஐமேக்கை விட்டு பிரியவே சோகமாக இருந்தது. அமெரிக்காவுக்கு 5 வருடங்களுக்கு முன்பு வந்ததும் இந்திய கலாச்சாரப்படி சுற்றுவட்டார ஷாப்பிங் மால்களில் வார இறுதிகளில் வாயை படுத்து கொண்டு சுற்றி கழித்தேன். பெஸ்ட்பையில் பால் போல தூய்மையாக 20-இன்ச் தட்டை மானிட்டர்களோடு பாரதி ராஜா பட தேவதைகள் போல வரிசையாக அமர்ந்திருந்த ஐமேக்கின் புதிய அவதாரங்களை பார்த்தபோது புல் அரித்தது. வீட்டுக்கு ஒன்றை வாங்கி போகலாம் என்று பார்த்தால் $1,500 என்றார்கள். ஒரு மாத அப்பார்ட்மெண்ட் வாடகை அப்படியே பின்வாங்கி சரி நமக்கு ஆப்பிள் பிராப்தம் அம்புதான் என்று நினைத்துக் கொண்டே நடையை கட்டினேன். 2007 ஜனவரியில் ஆப்பிள் ஐபோன் என்ற புதிய சங்கதியை அறிமுகம் செய்தது. கடும் குளிர், ஆப்பிள் ஸ்டோர்களுக்கு முதல் நாள் இரவே தடிமனான ஜாக்கெட்டுகளில் மக்கள் படையெடுத்து இரவெல்லாம் பனியில் குளிரில் நனைந்து மறுநாள் கடை திறந்ததும் அடித்து பிடித்து ஐபோனை வாங்கி ஜென்ம சாபல்யம் அடைந்தார்கள். நைந்து நொந்திருந்த ஆப்பிள் நிறுவனத்திற்கு புனர்ஜென்மம் கொடுத்தது ஸ்டீவ் ஜாப்ஸின் மறுபிரவேசம். ஐபோனின் ஜனனம். அந்த ஓட்டம் அசுர ஓட்டமாக மாறி ஆனானப்பட்ட மைக்ரோசாப்டையே பின்னுக்கு தள்ளி ஆப்பிளை முதன்மை நிறுவனமாக ஆக்கியிருந்தது ஒரு குட்டியூண்டு கைபேசி. நம்ப கடினமாக இருந்தாலும் அதுதான் உண்மை. தொடுதிரை கண்டுபிடிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 40 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அதன் பயன்பாட்டில் புரட்சியை செய்தது ஆப்பிள் தான். ஐபோன் மூலமாக இன்றைக்கு ஆப்பிளின் வருமானத்தில் பாதி ஐபோன் மூலமாக வருகிறதாம். முதல் தலைமுறை மாடலுக்கு பின் ஐபோன் 3G அறிமுகப்படுத்தப்பட்டு பின் GCS வந்தது. அதோடு நிற்கவில்லை, ஐபேடுக்கு களமிறக்கினார்கள். எது போலவும் இல்லாத, ஏதோடும் ஒப்பிட முடியாத புதிய வகை சாதனமாக ஐபேடை அறிமுகப்படுத்தியது ஆப்பிள். ஏப்ரலில் அறிமுகமான ஐபேட் செப்டம்பருக்குள் 80 லட்சத்திற்கு மேல் விற்றிருக்கிறது. $1,000 விலையில் எட்டாக்கனியாக ஆப்பிள் கணினிகள் இருக்க அதற்கு பாதி விலையில் ஆனால் அதிக கவர்ச்சியோடு வெளியிடப்பட்டதும் ஐபேட் வெற்றிக்கு காரணம். ஆனால் கை கடக்கமாக தொடுதிரையுடன் எங்கு வேண்டுமானாலும் இணைய தொடர்புடன் எடுத்துச் செல்லும் வசதி மற்ற கணினிகளை ஆட்டைக்கு வரவிடாமல் செய்தது. 2011 இதன் விற்பனை கிட்டத்தட்ட 4.5 கோடியாக இருக்கும் என்கிறார்கள் வல்லுநர்கள். ஐபேட் கிடக்கட்டும் ஒரு பக்கம். இந்த வருடம் சந்தைக்கு வந்த ஆப்பிள் ஐபோன் 4 ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டு விற்பனை எண்ணிக்கை 1,41,00,000 மேல். போன வருடம் இதே காலகட்டத்தில் அதன் விற்பனை 70 லட்சம் மட்டுமே, கிட்டத்தட்ட 90% அதிக விற்பனை. பலன், பரமவேரியான மைக்ரோசாப்டை ஓட்டத்தில் முந்தியது. 2003 $10 இருந்த ஆப்பிளின் பங்கு மதிப்பு இன்றைக்கு $320 மேல். இன்றைய தேதிக்கு ஆப்பிளின் சந்தை மதிப்பு $300 பில்லியன் மேல். ஆப்பிளை விட்டால் இவ்வளவு சந்தை மதிப்பு இருக்கும் மற்ற இரு நிறுவனங்கள் எக்ஸான் மொபிலும் பெட்ரோ சைனாவும். ஆக இன்று ஆப்பிள் தனிக்காட்டு ராஜா. எல்லாம் அந்த 54 வயது இளைஞர் ஸ்டீவ் ஜாப்ஸின் மகிமை. இந்த வருடம் ஜூனில் 4ஆம் தலைமுறை மாடலாக iPhone 4 அறிமுகம் செய்தது. iPhone 4 இன்னொரு அபார சாதனம். 2 கேமராக்கள், ஃபேஸ் டைம் என்று வீடியோ அழைப்பு வசதி என்று கலக்கலான போன். சில குறைகள் இருந்தாலும் இன்று வரை ஸ்மார்ட் போன் வகையில் முன்னணியில் ஓடிக்கொண்டிருப்பது iPhone 4 தான். குற்றியராக இருந்த 5 வயது HTC கைபேசியை தூக்கி போட்டுவிட்டு ஒரு iPhone 4 வாங்கியே விட்டேன். ஆஹா, அதை வெறும் கைபேசி என்று சொல்லிவிட முடியுமா? 100 பயன்பாடுகள், கற்பனைதான் எல்லை. எதற்கோ வித்தியாசமாக பயன்படுத்துகிறார்கள். போன வாரம் CNN-இல் இளைஞர் குழு ஒன்று வெறும் iPhone-களை மட்டும் வைத்துக் கொண்டு ஓடும் ரயிலில் கச்சேரி செய்ததை காட்டினார்கள். iPhone-ஐ புல்லாங்குழலாக ஊதலாம் மென்பொருள் இருக்கிறது. ஆளுக்குழு இசைக்கருவியாக அவரவர் iPhone-ஐ மாற்றிக்கொண்டு வாசிக்க ஒருவர் பாடினார். இதேபோல் நிறைய ஆர்கெஸ்ட்ராக்கள் கிளம்பி இருக்கின்றன. இங்கே ஒரு கச்சேரி. நியூயார்க்கில் ஒரு தந்தையும் மகனும் 8 மாதங்களாக கடினமாக உழைத்து பலூன் ஒன்றில் ஒரு ஹை டெபினிஷன் கேமராவையும் iPhone-ஐயும் இணைத்து 100,000 அடி உயரத்திற்கு அதை காற்றில்லா வெற்றிடம் வரை பயணிக்க செய்து ஒட்டுமொத்த பயணத்தையும் வீடியோவில் பதிவு செய்திருக்கிறார்கள். காற்றில்லா வெற்றிடத்திலிருந்து பார்த்தால் பூமி எப்படி இருக்கும்? வீடியோ இங்கே. நேற்று அதிகாலை வாஷிங்டன் DC-க்கு அலுவலக வேலையாக சென்று விட்டு மாலை விமானத்தை பிடிக்க நிலையத்துக்கு வந்து கிடைத்த பொழுதில் மனைவியை அழைக்க ஃபேஸ் டைமை முதன்முறையாக உபயோகப்படுத்தி பார்த்தேன். ஷூட்டிங்கில் காட்சிக்கு இடையே கை கண்ணாடியில் முகம் பார்க்கும் நடிகையைப் போல iPhone-ஐ உயர்த்தி வைத்துக் கொண்டு பார்த்தால் அந்த பக்கம் வீட்டில் குதூகலிக்கும் குழந்தைகளும் புன்னகையை அடக்க கஷ்டப்படும் மனைவியும், அது ஒரு சந்தோஷம். ஏற்கனவே கணினி மூலமாக வீடியோ சாட் செய்ய முடிகிறது தான், ஆனால் அரை இருட்டாக மனிதத்தரம் படம் பார்ப்பது மாதிரி இருக்கும். கணினி முன்னால் பிள்ளையார் போல உட்கார்ந்தே ஆக வேண்டும். பவர் கட்டோ இணையக்கட்டோ ஆகிவிடக் கூடாது. ஆனால் iPhone மூலமாக கட்டுப்பாடின்றி எங்கிருந்து வேண்டுமானாலும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டு தொலைபேசலாம். அப்படி எதிர்மனை ஆசாமியை பார்த்து பேசுவது ரொம்பவே வித்தியாசமான அனுபவம். ஆனால் சேட்டை செய்து கொண்டே அல்லது முகத்தை கேலியாக வைத்துக் கொண்டே மேலாளரிடம் உடம்பு சரியில்லை சார், லீவு என்று போய் பேச முடியாது. பாத்ரூமில் உட்கார்ந்து கொண்டு பேச முடியாது. இது மாதிரி சில்லறை குறைகளை தவிர்த்து பார்த்தால் இந்த வசதி குறுகிய காலத்தில் பிரபலமாகிவிடும். போன் வாங்கியதற்கெல்லாம் வருந்து கட்டுரை எழுதுவேன் என்று நினைத்தே பார்த்ததில்லை. ஒரு நிமிடம் யாரோ அழைக்கிறார்கள். நான், ஹலோ ஹலோ ரவியா, யாருன்னு தெரியுதா? ஆமாங்க, நீங்களா? நன்கு பரிச்சயமான குரல், ஆனால் யாருன்னு தெரியவில்லை. நல்லா இருக்கியா? அமெரிக்காவில் தானே இருக்கியா? அமெரிக்க தொலைபேசி எண்ணை அழைத்து விட்டு இம்மாதிரி ஐன்ஸ்டீன் கேள்விகள் கேட்கும் நண்பர்கள் எனக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். சினிமா தியேட்டரில் இடைவேளையை சந்தித்து எந்தெந்த பக்கம் வகையான நண்பர்கள். ஆனால் இவர் யாரென்று தெரியவில்லை. இந்த லட்சணத்தில் iPhone இன்றைய பழமொழியாக காட்டியது, உங்கள் நண்பர்கள் யாரென்று சொல்லுங்கள், நீங்கள் யாரென்று நான் சொல்கிறேன். யாராக இருக்கும்? போன் திரை வேறு, அன்ஐடென்டிஃபை நம்பர் என்று காட்டுகிறது. ஆமாங்க, இங்கிட்டு தான் இன்னும் இருக்கேன். பார்த்துக்கொள்ள வருஷம் ஆயிடுச்சா? எப்ப இந்த பக்கம் வர்றதா உத்தேசம்? ஜூலை தான் போயிட்டு வந்தேன் என்று சொல்லலாமா என்று யோசித்து ஏன் என்னை பார்க்க வரவில்லை என்று எகிருவாரோ என்று பயமாக இருந்தது. யார் என்று தெரிந்தால்தானே. வரணும் சார், அடுத்த வருஷம் வரலான் இருக்கேன். என்ன அங்க போய் ரொம்ப தான் மாறிட்டே, வாங்க போங்கிற சார்ந்த என்னடா ஆச்சு உனக்கு? யாருன்னு சொல்லித்தலேன்னு என்று கத்தலாம் போல் இருந்தது. சும்மா தான், இங்க ஆபீஸ்ல வேலை மும்முறோம், அதான், தப்பா நினைச்சுக்காதே. நீதான் எப்பவும் பிஸி பிஸி பிஏ, இன்னும் எழுதுறியா? எப்பவாவது நேரம் இல்லையே முன்ன மாதிரி. சரி, ISD கால், நீ எனக்கு சனிக்கிழமை காலையில கட்டாயம் போன் பண்ணு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உனக்கு தான் வார்னேஜ் இருக்கே, இந்தியா கால் ஃப்ரீ தானே? சனிக்கிழமை காலை மறக்காம போன் பண்ணணும். என்ன, நீ மட்டும் பண்ணல, அப்புறம் நான் உன்னை கூப்பிடவே மாட்டேன். வைத்தே விட்டார்கள் ஃபேஸ் டைம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.